ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அரசியல் வாழ்க்கையை இங்கு தொடர்ந்து பார்க்கலாம். பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய அரசியல் வாழ்க்கை பற்றி இவ்வளவு விரிவாக சொல்ல வேண்டுமா எனும் கேள்வி எழலாம். அதற்கான பதில், அவர் தன் தாய் திருநாட்டின் மீது, இந்திய நாட்டு மக்களின் மீது கொண்டிருந்த பற்று, அது ஒரு முக்கிய காரணம். மேலும் அதைவிட இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. அது ஆன்மீகம் என வந்துவிட்டால் மற்ற அனைத்தையும் துறந்துவிட வேண்டும் என்ற கருத்தை மாற்றியவர் பகவான். அவருடைய கொள்கையான வாழ்வனைத்தும் யோகம் என்பதற்கு அவருடைய வாழ்க்கையே ஒரு சான்று என்பதை கூறவே இந்த அரசியல் வாழ்வை பற்றி விரிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றொரு காரணம் என்னவென்றால், இந்த அரசியல் வாழ்வே அவருடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டவே 1904 சுபோத் மல்லிக் என்னும் நண்பரால் வங்காளத்தில் கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட நேஷனல் கல்லூரியில் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் முதல்வராக 1906 பதவியேற்றார். பரோடா வேலையில் கிடைத்த சம்பளத்தை விட இந்த கல்லூரி முதல்வர் வேலையில் அவர் பெற்ற சம்பளம் மிகவும் குறைவு, அதாவது வெறும் 150 ரூபாய் மட்டுமே. என்றாலும் அரசியல் பணியில் முழு மூச்சாக ஈடுபட இது உதவியது. 1905 வாரணாசி காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து முற்றிலும் விடுபட்ட பூரண சுதந்திரத்திற்காக போராடுவதே காங்கிரசின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதை ஏற்கும்படி செய்தார். வங்காளம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து அவருடைய புரட்சி திட்டத்தை செயல்படுத்த திட்டமிட்டார். பத்திரிகையில் எழுதுவதே அதற்கு சிறந்த சாதனம் என கருதினார். யுகாந்தர் என்ற வங்காளி பத்திரிகை தொடங்கப்பட்டது. அதில் சில கட்டுரைகளை எழுதினார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். 1906 ஜூலை மாதம் பரோடாவிலிருந்து வெளியேறி கல்கத்தா வந்து சேர்ந்தார். பரோடாவிலிருந்து புறப்படும் முன் பகவானுடன் இருந்த ராஜாராம் என்பவர் கூறுவதை பார்க்கலாம். அரவிந்த பாபு எங்களை விட்டு பிரிந்து செல்லும் நாள் வந்தது. எனக்கு எப்படியோ இருந்தது. மாலையில் எவ்வளவோ வேலைகளுக்கு இடையிலும் அரவிந்த பாபு என்னை அவருடைய அறைக்கு அழைத்தார். நான் அவர் பக்கத்தில் உட்கார்ந்தேன். என்னுடைய தோள்களை அன்புடன் வருடிக்கொண்டே, "நல்லது ராஜாராம், கடைசியில் நாம் பிரியப் போகிறோம். ஆனால் உடலளவில்தான் பிரிகின்றோமே அன்றி ஆன்மாவில் பிரியவில்லை. ஆன்மா எங்கும் வியாபித்திருப்பது. கடவுளின் கர்மம் என்னை அழைப்பதால் நான் அதன்படி நடக்க வேண்டியவனாக இருக்கிறேன். அதை மறுக்க முடியாது. அதனால் நான் பரோடாவை விட்டு போகிறேன். நீ நாணயமுடையவனாகவும் நல்லவனாகவும் மனசாட்சியின்படி நடப்பவனாகவும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியடைவாய். இந்த ஆணையின்படி நடந்தால் உனது வாழ்க்கை அமைதியாகச் செல்லும். நீ சந்தோஷமாக இருப்பாய்" என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு எழுந்தார். நேரே தமது புத்தக அலமாரி அருகே சென்று, "எனக்கு சம்ஸ்கிருதத்தில் உள்ள பற்று அவருக்கு தெரியுமாதலால் காளிதாசனின் சாகுந்தலம், விக்ரமோர்வசியம் ஆகிய 2 நூல்களையும் எடுத்து வந்து அவருக்கு என் மீதுள்ள அன்பிற்கு அடையாளமாக கொடுத்தார். அவரே எழுதிய செய்யுட்கள் சிலவற்றையும் கொடுத்தார். ஒன்று 'சாங்ஸ் டு மிட்ரெல்லா அண்ட் அதர் போயம்ஸ்', இன்னொன்று 'ஊர்வசி', காளிதாசனுடைய நாடகத்தின் மொழிபெயர்ப்பு." நான் எழுந்து அவருடைய அடிகளை தொட்டு வணங்கிவிட்டு துயரம் அழுத்தும் இதயத்துடனும் நனைந்த கண்களுடனும் அறையை விட்டு வெளியே வந்தேன். எனக்கு இப்பொழுது வயதாகிவிட்டது. ஆனால் இன்று கூட அந்த பிரிவு காட்சியை நினைக்கும் போது என் நெஞ்சு விம்முகிறது என்று எழுதுகிறார். திரு தினேந்திரகுமார் ராய் எழுதுகிறார், "ஸ்ரீ அரவிந்தருடன் ஒருவன் 10 நாட்கள் வசித்தால் போதும், அவனால் அவரை ஒரு நாளும் மறக்க முடியாது. நான் அவருடன் 2 ஆண்டுகளுக்கும் அதிகமாக வசித்தேன். அதை என்னுடைய பெரும் அதிர்ஷ்டமாக கருதுகிறேன்." 1906 டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் தாதாபாய் நவ்ரோஜி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முதன்முறையாக சுதந்திரமே காங்கிரசின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்ற பிரகடனம் இயற்றப்பட்டது. இதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பகவான் ஸ்ரீ அரவிந்தரே. ஸ்ரீ அரவிந்தரின் அரசியல் ஒரு யோகியின் அரசியல். அந்த கண்ணோட்டத்திலிருந்தே அவருடைய அரசியல் வாழ்வை புரிந்து கொள்ள நாம் இங்கு முயன்று கொண்டிருக்கிறோம். 1907 ஏப்ரல் 9 23 வரை ஸ்ரீ அரவிந்தர் சாத்விக எதிர்ப்பு பற்றி வந்தே மாதரம் பத்திரிகையில் சில கட்டுரைகள் எழுதினார். அவற்றில் சில வரிகளை படித்தாலே சாத்வீக எதிர்ப்பு போராட்டத்தில் அடங்கியுள்ள பெரும் சக்தியை அவர் எவ்வளவு தெளிவாகவும் விவரமாகவும் விளக்கியுள்ளார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அவருடைய அணுகுமுறை நடைமுறை சாத்தியமானதாக இருந்தது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். அவர் போற்றிய யோகம் செயல்திறன் கொண்ட யோகமல்லவா? இன்று இந்தியாவில் நிலவுகின்ற சூழ்நிலையில் சாத்வீக போராட்டமே நமக்கு மிகவும் இயல்பான பொருத்தமான ஆயுதமாகும். குறிப்பாக அந்நிய ஆட்சியானது நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு தாமாகவே அதனுடன் ஒத்துழைக்க முன்வருவதையே முக்கியமாக நம்பியிருக்கிற நாடுகளுக்கு சாத்வீக போராட்ட முறை பொருத்தமாகும். சாத்வீக போராட்டத்தின் முதல் தத்துவம் பிரிட்டிஷ் வாணிபம் நமது நாட்டை சுரண்டுவதற்கும் பிரிட்டிஷ் அதிகார வர்க்கம் நாட்டை ஆள்வதற்கும் ஒத்துழைக்க மறுத்து அந்நிய நிர்வாகத்தை நடக்க முடியாமல் செய்வதாகும். ஒரே வார்த்தையில் இதற்கு பெயர் பகிஷ்காரம். யுகாந்தர் மற்றும் வந்தே மாதரம் பத்திரிகைகள் பொதுமக்களிடையே பெரும் செல்வாக்கு பெற்றன. இந்த பத்திரிகைகளை நசுக்கி ஒழித்து விடுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து அது காத்திருந்தது. வந்தே மாதர அலுவலகம் சோதனை போடப்பட்டது. யுகாந்தரில் வெளியான சில கட்டுரைகளின் ஆங்கில மொழிபெயர்ப்புகளை வந்தே மாதரம் வெளியிட்டது. அவை ராஜ துரோகமானவை என குற்றம் சாட்டி அவற்றை வெளியிட்டதற்காக ஆசிரியர் என்ற காரணத்தால் ஸ்ரீ அரவிந்தருக்கு ஆகஸ்ட் 16 அன்று ஒரு வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. வாரண்டை பெற்றுக்கொண்ட பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நேரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று தம்மை கைது செய்யும்படி சொன்னார். அவர்தான் ஆசிரியர் என்பதற்கு எந்த அத்தாட்சியும் இல்லாததால் அவரை சீக்கிரமாகவே விடுதலை செய்துவிட்டனர். ஸ்ரீ அரவிந்தர் புகழை விரும்பவில்லை. திரைமறைவிலிருந்து தமது வேலையை ஆரவாரமின்றி செய்வதையே விரும்பினார். ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் குளறுபடியால் ஒரே நாளில் அவருடைய பெயர் நாடு முழுவதும் பிரபலமாகிவிட்டது. அவர் வங்காள தீவிரவாதிகளின் தலைவராக மட்டுமல்லாமல் தேசிய கட்சியின் முக்கிய அகில இந்திய தலைவர்களுள் ஒருவராக இப்பொழுது ஆகிவிட்டார். நேஷனல் கல்லூரியின் நிர்வாகத்தினருக்கு எந்தவித தர்ம சங்கட நிலையையும் உருவாக்கிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் பகவான். விடுதலை அடைந்ததும் மீண்டும் அப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டாலும் அலிப்பூர் வழக்கின் போது கல்லூரி நிர்வாகத்தினரின் வேண்டுகோளுக்கிணங்க இறுதியாக கல்லூரியிலிருந்து விலகினார். இவ்வாறு அவர் செய்த ராஜினாமாவிற்காக வருத்தம் தெரிவிக்க அக்கல்லூரி மாணவர்கள் ஒரு கூட்டம் கூட்டினர். மாணவர்களிடம் அவர் ஆற்றிய உரையிலிருந்து சிலவற்றை இங்கே பார்க்கலாம். நேற்று நீங்கள் கூட்டிய கூட்டத்தில் என்னுடைய இப்போதைய துன்பங்களுக்காக நீங்கள் வருத்தம் தெரிவித்திருப்பதை பார்க்கிறேன். அவைகளை துன்பங்கள் என்று சொல்லலாமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் எனது குழந்தை பருவத்திலிருந்தே நான் தேர்ந்தெடுத்துவிட்ட என்னுடைய இந்த பணியில் நான் அனுபவிக்கப் போகிற துன்பங்களெல்லாம் வரும் என்பது முன்பே தெரிந்ததே. ஆகவே மனத்தில் எந்த வருத்தமும் இன்றி அவற்றை நான் எதிர்கொள்கிறேன். நான் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது உங்களுடைய அனுதாபத்தை அன்று. எந்த லட்சியத்திற்காக பணியாற்றுவதால் நீங்கள் துன்பம் என்று கூறுபவை எனக்கு ஏற்பட்டுள்ளனவோ அந்த லட்சியத்தை பின்பற்றுவோம் என்னும் உங்களுடைய வாக்குறுதியையே நான் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். எழுந்து கொண்டிருக்கும் புதிய தலைமுறை இந்த லட்சியத்திற்காக போராடும் என்று தெரிந்ததனால் நான் எங்கு சென்றாலும் இந்த வேலையை செய்ய வேறு ஆட்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்ததனால் நான் சிறிதும் வருத்தமின்றி எங்கு வேண்டுமானாலும் செல்வேன். இன்று நீங்கள் எனக்கு காட்டிய மரியாதையை இது எனக்கு காட்டியதாக நான் நினைக்கவில்லை. உங்கள் முதல்வருக்கு காட்டிய மரியாதையாக கூட நினைக்கவில்லை. இந்த நாட்டிற்கு காட்டிய மரியாதையாகவே என்னிடம் உள்ள அன்னைக்கு காட்டிய மரியாதையாகவே நான் கருதுகிறேன். ஏனெனில் நான் ஆற்றியுள்ள இச்சிறிய தொண்டு அவளுக்காகவே செய்யப்பட்டது. நான் அனுபவிக்கப் போகிற சிறிய துன்பமும் அவளுக்காகவே அனுபவிக்கப்படும். ஒரு நாட்டின் வரலாற்றில் இறைவன் அதற்கு ஒரே ஒரு வேலை ஒரே ஒரு லட்சியத்தை கொடுக்கும் காலங்கள் உண்டு. அப்பொழுது மற்றவெல்லாம் நம்மளவில் அவை எவ்வளவு உயர்ந்தவையாக பெருமையுடையதாக இருந்த போதிலும் அந்த ஒன்றிற்காக தியாகம் செய்யப்பட வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேளை நம் தாய்நாட்டிற்கு வந்திருக்கிறது. அவளுடைய தொண்டினை விட வேறொன்றும் முக்கியமல்லாத வேறெல்லாவற்றையும் அந்த ஓர் லட்சியத்தை நோக்கியே திருப்ப வேண்டிய காலம் வந்திருக்கிறது. நீங்கள் படித்தால் அவளுக்காகவே படியுங்கள். உங்களுடைய உடலையும் மனத்தையும் ஆன்மாவையும் அவளுடைய தொண்டிற்காகவே பயிற்றுங்கள். உங்கள் வாழ்விற்கு வேண்டிய பணத்தை சம்பாதிக்கும் போதும் அவளுக்காக வாழ்வதற்காகவே சம்பாதியுங்கள். நீங்கள் அந்நிய பூமிகளுக்கு போனால் அவளுடைய தொண்டிற்கு வேண்டிய அறிவை கொண்டு வருவதற்காகவே செல்லுங்கள். அவள் வாழவே உழையுங்கள், அவள் மகிழவே வருந்துங்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய இந்த உரை நம் எல்லோரையும் நெகிழ வைக்கிறது. நாம் தாய் திருநாட்டிற்காக நாமும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தை இது அளிக்கிறது அல்லவா? 1907 டிசம்பர் 26 தேதி அன்று சூரத்தில் இந்திய தேசிய காங்கிரசின் 23rd மாநாடு துவங்கியது. இந்த மாநாட்டை பற்றி ஸ்ரீ அரவிந்தர் இவ்வாறு கூறுகிறார். அக்காலத்தில் குஜராத் மிதவாதிகளின் செல்வாக்கு பெற்ற மாகாணமாக இருந்தது. அங்கு வெகு சில தேசியவாதிகளே இருந்தனர். மிதவாதிகளின் கோட்டையாக அது திகழ்ந்தது. ஆகவே மிதவாத தலைவர்கள் காங்கிரஸ் மாநாட்டை சூரத்தில் கூட்டினர். ஆனாலும் தேசியவாதிகள் தேசத்தின் எல்லா பாகங்களிலிருந்தும் அதிக எண்ணிக்கையில் தலைவர்களை கொண்டு வந்தனர். அவர்கள் ஸ்ரீ அரவிந்தரின் தலைமையில் ஒரு பொது மாநாடு நடத்தினார்கள். எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இருக்கும் என்று தெரியாமல் இருந்தது. திலகர் தமது தீர்மானத்தை பற்றி பேசத் தொடங்கினார். உடனே ஒரே ரகளையாகிவிட்டது. நாற்காலிகள் பறந்தன. மராட்டிய இளைஞர்கள் கும்பலாக மேடையை நோக்கி பாய்ந்தார்கள். மிதவாத தலைவர்கள் ஓடிவிட்டார்கள். சிறிது நேரம் மேடை மீது நாற்காலி சண்டை நடந்த பின் மாநாடு உடைந்தது, பிறகு கூடவே இல்லை என்று எழுதுகிறார். இந்த சூரத் மாநாடு இந்திய சுதந்திர வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக கருதப்படுகிறது. மிஸ்டர் நிவின்சன் என்பவர் இந்த மாநாட்டை பற்றி குறிப்பிடும் பொழுது, ஆழ்ந்தடங்கியவராய் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று நினைக்கிறேன். மிஸ்டர் அரவிந்த கோஷ் நாற்காலியில் வந்து அமர்ந்தார். அசைவேதுமின்றி வருங்காலத்தை ஊடுருவி பார்ப்பவர் போல் வெகு தொலைவில் நாட்டிய பார்வையுடன் வீற்றிருந்தார். திலகர் பேசினார். அலங்காரமின்றி, உணர்ச்சி வசப்படாமல் தெளிவான சிறு சிறு வாக்கியங்களில் பேசினார். பேச்சு தொடர்ந்தது. நட்சத்திரங்கள் ஒளி வீசத் தொடங்கின. யாரோ ஒருவர் ஒரு லாந்தரை ஏற்றி அவர் பக்கத்தில் வைத்தார் என ஸ்ரீ அரவிந்தருடைய தன் கணிப்பை எழுதுகிறார் நிவின்சன். தீவிர அரசியல் செயல்பாடு காரணமாக தன்னுடைய யோக சாதனையை சரிவர நடைபெறவில்லை என்பதை உணர்ந்தார் ஸ்ரீ அரவிந்தர். ஸ்ரீ அரவிந்தர் ஏற்கனவே முக்கியமான 3 ஆன்மீக அனுபவங்களை பெற்றிருந்ததை நாம் பார்த்தோம். இந்த அனுபவங்கள் அனைத்தும் அவர் எந்தவித யோக சாதனையும் செய்யாமல் சற்றும் எதிர்பாராமல் ஏற்பட்டது என்பதையும் நாம் பார்த்தோம். பொதுவாக எல்லோரும் என்ன நோக்கத்திற்காக செய்வார்களோ அத்தகைய எந்த சுயநல நோக்கமும் இன்றி யோக சாதனையில் ஈடுபட்டார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர். தன்னுடைய தம்பி பரீனிடம் தான் இந்த யோக சாதனையை தொடர விரும்புவதை பற்றி சொன்னார். விஷ்ணு பாஸ்கர் லேலே என்ற மகாராஷ்டிர யோகியின் சீடர் ஒருவர் பரீனின் நண்பர். இவர் மூலம் லேலேக்கு தந்தி அனுப்பப்பட்டது. அப்பொழுது அவர் குவாலியரில் இருந்தார். அவரை பரோடாவிற்கு வரும்படி தந்தி அனுப்பப்பட்டது. காங்கிரஸின் பிரிவினைக்கு பின் லேலே ஏற்கனவே பரோடா வந்திருந்தார். 1916 திரு ஏ.பி. புராணி அவர்கள் லேலேயை சந்தித்த பொழுது, தந்தி கிடைத்ததும் தான் ஒரு மகா புருஷருக்கு தீட்சை அளிக்கப் போவதை உள்ளுணர்வால் அறிந்ததாக கூறியிருக்கிறார் லேலே. முதன்முறையாக ஸ்ரீ அரவிந்தர் லேலேயை காசேராவ் ஜாதவ் என்பவர் வீட்டில் சந்தித்தார். இந்த சந்திப்பு அநேகமாக ஜனவரி 1908 முதல் வாரத்தில் இருக்கலாம். லேலே ஸ்ரீ அரவிந்தரின் யோக சாதனைக்கு உதவ முன்வந்தார். ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய அரசியல் அலுவல்களை சில நாட்களுக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னுடன் தங்கினால் அவரை கண்கூடாக சில யோக பலன்களை உணரச் செய்ய முடியும் என்று லேலே சொன்னார். ஸ்ரீ அரவிந்தரும் அதற்கு உடன்பட்டார். பரோடாவில் உள்ள சர்தார் மஜூம்தார் வீட்டின் மேல் மாடியில் உள்ள ஒரு சிறிய அறையில் அவர் லேலேயுடன் 3 நாட்கள் தங்கியிருந்தார். லேலே ஸ்ரீ அரவிந்தரை அவருடைய மனத்தை வெறுமையாக்கும்படி சொன்னார். லேலே சொன்னது, உட்கார், கவனித்துப்பார். உம்முடைய எண்ணங்கள் வெளியிலிருந்து வருவதை காண்பாய். அவை உம்முள்ளே புகுமுன் அவற்றை வீசி வெளியே எரிந்துவிடு என்றார். நான் அப்படியே உட்கார்ந்து கவனித்தேன். அவர் சொன்னபடியே எண்ணங்கள் வெளியிலிருந்து வருவது கண்டு ஆச்சரியப்பட்டேன். எண்ணங்கள் தலையின் ஊடே அல்லது மேலிருந்து உள்ளே வருவதை தெளிவாக காணவும் அவற்றை வெளியே தள்ளவும் என்னால் முடிந்தது. 3 நாட்களில், உண்மையில் ஒரே நாளில், என் மனம் காலத்தை கடந்து ஒரு மோனத்தால் நிரம்பியது. இன்றும் அது இருந்து கொண்டே இருக்கிறது. இவ்வாறு அவர் பெற்ற இந்த மோன பிரம்ம சித்தி என்பது பலரும் ஆயுட்கால தவமாக கடுமையான முயற்சியின் பேரில் கைகூடி வருவது மூன்றே நாட்களில் சித்திக்க பெற்றார் நம் பகவான். அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.